அத்தியாயம் 12. கிறிஸ்துவின் சீடர்கள். சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இரட்சகரைப் பற்றி சீடர்கள் வல்லமையாக பிரசங்கித்தார்கள். சுகவீனர்களை சுகப்படுத்தினார்கள். பிறப்பிலிருந்தே சப்பானியாயிருந்த ஒருவனை நடக்கச் செய்தது நிமித்தமாக அவனும் சீடர்களுடன் சேர்ந்து குதித்து நடந்து தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இதனை திரளான ஜனங்கள் கண்டார்கள். செய்தி பரவியது. அநேகர் சீடர்களை சூழ ஆரம்பித்தார்கள். கிடைத்த சுகத்தை பெரும் வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் ஏற்று அநேகர் தேவனை துதித்தார்கள். இயேசு மரித்தபோது இனி அற்புதங்கள் ஒன்றும் நிகழாது என்றும், மனிதர்கள் மீண்டும் சம்பிரதாய வாழ்க்கையைத் தொடங்குவார்கள் என்றும் பிரதான ஆசாரியர்கள் நினைத்தனர். ஆனால் அவர்கள் மத்தியிலேயே சீடர்கள் வியக்கத்தக்க அற்புதங்களை செய்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரே, இவர்களுக்கு இத்தகைய வல்லமை எங்கிருந்து வந்தது என்று குழம்பினார்கள். இயேசு உயிரோடு இருந்த நாட்களில் அவருடைய வல்லமையை சீடர்களுக்கு கொடுத்து வந்தாரென்றும், அவர் மரித்தபின் அவ்வித வல்லமைகள் இல்லாது போகுமென்றும் ஆசாரியர்கள் எண்ணினார்கள். அவர்களுடைய மனக்குழப்பத்தை அறிந்த பேதுரு அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்தபோது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியுமுள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டுமென்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்தெழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று கூறினான். சப்பானியாயிருந்தவனை பூரணப்படுத்தியது அந்த இயேசுவின் மேல் வைக்கப்பட்ட விசுவாசம்தான் என்று அவர்களுக்கு விளக்கமளித்தான் பேதுரு. பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் இவ்வார்த்தைகளை கிரகிக்க இயலவில்லை. சீடர்களை பிடித்து சிறை வைத்தார்கள். சீடர்களின் ஒரே செய்தியில் ஆயிரக்கணக்கானோர் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் விசுவாசித்து மனந்திரும்பினார்கள். ஜனங்களின் கவனம் தங்கள் வசம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுவை கொலை செய்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ மக்கள் முன்பை காட்டிலும் அதிகமாக இயேசுவின் மீது வாஞ்சையாக இருந்ததைக் கண்டு ஆசாரியர்கள் மிகவும் கலங்கினார்கள். ஏற்கனவே இயேசுவை கொலை செய்தவர்கள் இவர்கள்தான் என்று சீடர்கள் நேரிடையாக குற்றப்படுத்தியிருந்தார்கள். இத்தகைய குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு வளருமென்றோ, ஜனங்களின் எண்ணங்கள் எங்கனம் மாறுமென்றோ அறியாது மூப்பர்கள் தவித்தார்கள். சீடர்களை எளிதாக கொலை செய்திருப்பார்கள். ஆனாலும் ஜனங்கள் தங்கள் மீது கல்லெறிந்து விடுவார்கள் என்கிற பயம் இருந்தது. சீடர்களை அவைக்கு வரவழைத்தார்கள். நீதியின் குமாரனின் இரத்தத்திற்காக வெறியோடு கத்திய மனிதர்களே அங்கு இருந்தார்கள். பேதுரு கோழைத்தனமாக இயேசுவை 3 முறை மறுதலித்ததை நினைவில் கொண்டு அவனை எளிதாக மடக்கிவிடலாம் என்று எதிர்பார்த்தார்கள். அவனோ மனந்திரும்பியிருந்தான். இயேசுவை மகிமைப்படுத்தும் ஒரு வாய்ப்பு பேதுருவிற்கு கொடுக்கப்பட்டது. ஒருமுறை இயேசுவை மறுதலித்திருந்தான். ஆனால் இப்பொழுது அக்கறையை நீக்கி அவருடைய நாமத்தை கனப்படுத்தினான்.
கோழைத்தனமான பயங்கள் ஏதும் நெஞ்சில் இல்லாமல், பரிசுத்த ஆவியின் வல்லமையில் அஞ்சாமல், இயேசுவின் நாமத்தை உயர்த்தி அவன் முழுமையாக அங்கு நிற்பதற்கு அவரே காரணமென்று சாட்சியமளித்தான். பேதுரு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாயெண்ணப்பட்ட அவரே மூளைக்குத் தலைக்கல்லானார் என்று மரித்துயிர்த்த இயேசுவை குறித்து சாட்சி பகிர்ந்தான். அவராலேயன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படியாக வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பேதுருவும் யோவானும் வெளிக்காட்டிய அஞ்சாமையைக் கண்டு ஜனங்கள் வியந்தார்கள். அவர்கள் இயேசுவுடன் இருந்ததை யாவரும் அறிந்து கொண்டார்கள். விசாரணையின் போது இயேசுவிடம் காணப்பட்ட தைரியம் இவர்களிடமும் பிரதிபலித்ததை யாவரும் கண்டார்கள். தேவகுமாரனை மறுதலித்த பேதுருவை தன் கூர்மையான பார்வையால் கண்டித்த இயேசுவின் நாமத்தை இன்று தனது அஞ்சாமையினால் உயர்த்தி வைத்தான் பேதுரு. இது நிமித்தமாக கர்த்தர் பேதுருவை அங்கீகரித்து ஆசீர்வதித்தார். இதன் சாட்சியாக பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். சீடர்களின் மீது தங்களுக்கிருந்த வெறுப்பை வெளிக்காட்ட இயலாமல் அவர்களை ஆலோசனை சபையை விட்டகற்றினார்கள். அதன்பின் அவர்களுக்குள் பேசி, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லையென்று சொல்லக்கூடாது என தீர்மானித்தார்கள். இத்தகைய நல்ல ஊழியம் பரவினால் தங்கள் வலிமையை இழந்து ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவை கொன்றவர்களாக நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்த ஆசாரியர்கள் இந்த ஊழியம் பரவுவதை விரும்பவில்லை. எனவே சீடர்களை பயமுறுத்தி ஒரு காலம் இயேசுவின் நாமத்தைப் பற்றி பேசக்கூடாது என்றும், அப்படி பேசினால் அவர்கள் மறிக்க நேரிடுமென்று அச்சுறுத்தினார்கள். ஆகிலும் தாங்கள் கேட்டவைகளையும் பார்த்தவைகளையும் பற்றி பேசாமல் இருக்க முடியாதென்று பேதுரு துணிவுடன் கூறினான்.
இயேசுவின் வல்லமையினால் தங்களிடம் கொண்டுவரப்பட்ட எல்லாவிதமான நோயாளிகளையும் சீடர்கள் அற்புத சுகமளித்தார்கள். அவர்கள் மீது கோபம் கொண்டிருந்த மூப்பர்கள் இவைகளைக் கண்டு திடுக்கிட்டார்கள். சிலுவை மரணமடைந்து உயிர்த்தெழுந்து பரமேறிய இயேசுவின் நிழலின் கீழ் நூற்றுக்கணக்கானோர் அனுதினமும் வந்து சேர்ந்த வண்ணம் இருந்தனர். அப்போஸ்தலர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சாத்தான் மகிழ்ந்திருந்தான். ஆனால் தேவதூதர்களை தேவன் அனுப்பி அவர்களை விடுவித்தார். பிரதான ஆசாரியார்களும் வேதபாரகரும் சொன்னதற்கு எதிராக தேவாலயத்தில் இயேசுவைப் பற்றி அதிகதிகமாய்ப் பேசினார்கள். ஆலோசனை சபை கூடி சிறையிலிருந்தவர்களை அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டது. அந்தப்படியே சிறையிலிருந்த அப்போஸ்தலர்களை அழைத்து வருவதற்காக சிறைக்குச் சென்றனர். அதிகாரிகள் சிறை கதவுகளை திறந்து பார்த்தபொழுது அவர்கள் தேடியவர்கள் அங்கில்லாதிருந்தார்கள். அவர்கள் ஆலோசனை அங்கத்தினரிடம் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகவும் பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் எனக் கூறினான். உடனே சேனைத் தலைவன் சேவகரோடே கூடப் போய், ஜனங்கள் கல்லெறிவாரார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள்.
அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படியிருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப் பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டுமென்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். வேஷதாரர்களாக இருந்த சங்கத்தினர் தேவனைக் காட்டிலும் மனிதரின் புகழ்ச்சியையே அதிகம் விரும்பினார்கள். அவர்கள் இருதயங்கள் கடினப்பட்டிருந்ததால் அப்போஸ்தலர்கள் நிகழ்த்திய பெரிய அற்புதங்கள் அனைத்தும் அவர்களை எரிச்சலடையச் செய்தது. இயேசுவை குறித்து சீடர்கள் பேசி வந்தால் அவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள்தான் இயேசுவை கொலை செய்தார்கள் என்பது தெளிவாகிவிடுமென்று மூப்பர்கள் கலங்கினார்கள். இயேசுவின் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சூளுரைத்தவர்கள் இப்பொழுது அப்பழியை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை.
மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்று அப்போஸ்தலர்கள் தைரியமாக அறிவித்தார்கள்.
பேதுரு எழுந்து, நீங்கள் மரத்திலே தூக்கிக் கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றான். அப்பொழுது மூப்பர்கள் மூர்க்கமடைந்து அப்போஸ்தலர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். இப்படி இருக்கையில் கமாலியேல் என்கிற பேர் கொண்ட நியாயசாஸ்திரியின் உள்ளத்தில் தேவதூதன் கிரியை செய்தபடியால் அவன் ஆலோசனைச் சங்கத்தில் எழுந்திருந்து, இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்துபோம். தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்போஸ்தலரை கொன்று போடும்படி தீய தூதர்கள் அன்று அச்சங்கத்தினரை ஏவிவிட்டார்கள். ஆகிலும் கர்த்தர் அவர்களில் ஒருவனையே எழுப்பி அப்போஸ்தலர்கள் தப்பிக்கொள்ள கிரியை செய்தார்.
அப்போஸ்தலரின் ஊழியங்கள் இன்னும் முடிவடையவில்லை. மன்னர்களுக்கு முன்பாக வந்து இயேசுவை குறித்து அவர்கள் பார்த்ததையும் அறிந்ததையும் சாட்சியாக அறிவிக்க வேண்டியது இருந்தது. அவர்களை விடுவிக்கும் முன்னே பிரதான ஆசாரியர்களும் மூப்பரும் அவர்களை அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். இயேசுவின் நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனைச் சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். ஆகிலும் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து வளர்ந்து பெருகிற்று. பிரதான ஆசாரியர்களின் உள்ளங்களில் சாத்தான் அசைவாடி, அப்போஸ்தலர்கள் தான் இயேசுவின் சரீரத்தை திருடிச் சென்றார்களென்று பொய்ப்பிரச்சாரம் செய்வதற்காக ரோமாபுரியின் காவற்காரர்களை விலைக்கு வாங்கச் செய்தான். இப்படிச் செய்வதினால் உண்மையை மறைத்துவிடலாமென்று எண்ணினான். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தி பல இடங்களில் துளிர்விட்டு பரவிற்று. அப்போஸ்தலர்கள் தைரியமாக இதனை அறிவித்து அநேக பிரம்மாண்டமான அற்புதங்களை செய்தார்கள். தேவகுமாரனின் மீது அதிகாரம் கிடைத்தபோது அவருடைய இரத்தப்பழியை தங்கள் மீது ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தவர்களை குற்றப்படுத்தி தைரியமாக பேசினார்கள்.
ஒவ்வொரு தலைமுறையின் வழியாக கிறிஸ்துவின் சீடர்கள் உறுதியாக தாங்கப்படுவதற்கு ஏதுவாகவும் பரிசுத்தமான சத்தியங்கள் பாதுகாக்கப்படுவதற்காகவும் தேவன் அவருடைய தூதர்களை நியமித்ததை நான் கண்டேன்.
இஸ்ரவேலரின் நம்பிக்கையாக இருக்க வேண்டிய சத்தியங்களை சுமந்த அப்போஸ்தலரிடையில் பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாக தங்கினார். இயேசுதான் தமது ஒரே நம்பிக்கை என்றும் அவருடைய உயிர்த்தியாகத்தின் மூலமாக திறக்கப்பட்ட வழிகளில் நடக்க வேண்டுமென்றும் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டுமென்றும் அப்போஸ்தலர்கள் முடிவு செய்தார்கள். யூதர்கள் வெறுத்து அவரையே கொலை செய்ய வைத்த அதே சத்தியத்தை பிரசங்கிக்க அப்போஸ்தலருக்கு இயேசு வல்லமை அளித்திருந்ததைக் கண்டு நான் பிரமித்தேன். சாத்தானின் கிரியைகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. துன்மார்க்க கரங்களினால் கொலை செய்யப்பட்ட இயேசுவின் நாமத்தினால் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். இயேசுவின் மரணத்தின் போதும் உயிர்த்தெழுதலின் போதும் உண்டான ஒளிவட்டங்கள் அவரே இவ்வுலகின் இரட்சகர் என்பதை நித்தியப்படுத்திவிட்டன. பார்க்க அப்போஸ்தலர் 3:1-26, அப்போஸ்தலர் 4:1-37, அப்போஸ்தலர் 5:1-42.